नमो विष्णु पदाय कृष्ण साय बोले सुमदे भक्ति वेदांत स्वामी नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे कृष्ण जय नित्यानंद प्रभु की जय नित्यानंद त्रयोदशी महाव चौथ की जय। इनके वे नित्यानंद प्रभोड अवतार नाल நித்யானந்த திரையோதசி திரையோதசினா பதிமூணாவது நாள் பலர்முறை பதிமூணாவது நாள் இந்த திரையோதசியில் அவர் அவதாரம் பண்ணாடி நித்யானந்த திரையோதசின்னு சொல்றோம். இன்னைக்கு அவருடைய வரலாறுல இருந்து சில நிகழ்ச்சிகள் பார்க்கலாம். நம்ம சொல்லும் போது ஜெயஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா நித்யானந்தான்னு சொல்றது இந்த நித்யானந்த பிரபுவை குறிக்குது. பிரபுபாதா ஒரு லெக்சர்ல சொல்லும்போது நித்யானந்த பிரபு வந்து எப்படி கிருஷ்ண அவதாரத்தில் பலராமர் துணை வர்றாரோ, ராம அவதாரத்தில் லட்சுமணன் எப்படி வர்றாரோ, அதே மாதிரி மகாபிரபு அவதாரம் எடுத்து வரும்போது நித்யானந்த பிரபு வந்து கூட வர்றாரு. நித்யானந்த பிரபு வந்து வேற யாரும் இல்ல, ஆதிசேஷனோட அவதாரம். நித்யானந்த பிரபு வந்து ஒரே வித்தியாசம் வந்து கிருஷ்ண அவதாரம் பண்ணும்போது பகவான் பலராமர் வந்து அவருக்கு மூத்த சகோதரராக வந்தார். ராம அவதாரத்தில் இதே பலராமர் ஆதிசேஷனும் இளையவராக வந்தார், லட்சுமணனாக வந்தார். ஆனால் அந்த சைதன்ய மகாபிரபு அவதாரம் எடுக்கையில் நித்யானந்த பிரபு அவதாரம் வந்து மூத்த சகோதரர் வர்றார். கிட்டத்தட்ட 10 வயசும் வித்தியாசம் நித்யானந்த பிரபுக்கும் சைதன்ய மகாபிரபுக்கும். நித்யானந்த பிரபு வந்து அவதாரம் பண்ண வருஷம் வந்து 1474, கிட்டத்தட்ட 550 வருஷத்துக்கு முன்னாடி. ஏக சக்கரான மேற்கு வங்காளத்தில் ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊரில் அவதாரம் பண்ணார். அவர் அவதாரம் பண்ண ஊரில் இன்னைக்கும் கற்பஸ்வா டெம்பிள்னு ஒரு கோயில் இருக்கு. அவருடைய தந்தையாரும் தாயாரும் ஹராய் ஓஜா பத்மாவதினு பேரு. ரெண்டு பேரும் மிதிலாலேருந்து வந்தவங்க, ரொம்ப பரம்பரை வந்து மிதிலாலேருந்து வந்தது. ராமர் இருந்த இடமான மிதிலை. அவர் வந்து லட்சுமண அவதாரத்தையும் பலராமர் அவதாரத்தையும் குறிக்க பார்க்கிற நாடி இள வயதிலே லட்சுமணன் அவதாரங்கள்லாம் ரொம்ப அருமையா டிராமா இதெல்லாம் நடிக்கிறது உண்டு. நித்யானந்த பிரபு வந்து பலராமருக்கு என்ன குணங்கள் உண்டோ அதே மாதிரி உண்டு. அவருக்கு 12 வயசு ஆகும்போது அவருடைய வீட்டுக்கு வந்த ஒரு சாது ஒருத்தர் இந்த மாதிரி என்னோட துணைக்கு இந்த பையனை அனுப்பிச்சு வைங்கன்னு கேட்குறாங்க. பெரும்பாலும் சாதுக்கள் ஏதாவது கேட்கும்போது மறக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் இருக்கு. இவர் வந்து நித்யானந்த பிரபு நித்தாயின்வாங்க. அவர் மேல ரொம்ப பிரியம் இருந்தோம். அவருடைய தந்தை கதாய் ஓஜா வந்து சாது கேட்கும் போது மறக்க முடியாம அவட்ட வந்து அனுப்பிச்சு வச்சிடுறார். அந்த சாது வந்து லக்ஷ்மிபதி தீர்த்தான பேரு. அப்புறம் நித்தாய் நித்யாந்த பிரபு அந்த லக்ஷ்மிபதி தீர்த்தாவோட 20 வருஷம் அவதூதரா சுத்தி வர்றார். அவருக்கு சேவை செஞ்சுட்டு நாடு பூரா சுத்தி வராங்க. இந்த காலத்துல நம்ம எல்லாரும் வேகமா ட்ரெயின்ல பிளைட்ல போயிட்டு வந்துடும். அந்த காலத்துல நடையாதான் நடந்திருக்காங்க. ஆனால் 20 வருஷங்கள் 12 வயசுல ஆரம்பிச்சு 32 வயசு வரைக்கும் லக்ஷ்மிபதி தீர்த்தாவோட அவர் வந்து தொடர்ந்து பிரயாணம் பண்ணியிருக்காரு. தீர்த்த ஸ்தலங்களுக்கெல்லாம் பலராமர் எப்படி போருக்கு முன்னாடி தீர்த்த யாத்திரை போனாரோ அதே மாதிரி நித்யானந்த பிரபு தீர்த்த யாத்திரை போறார். லக்ஷ்மிபதி தீர்த்தா இந்த லக்ஷ்மிபதி தீர்த்தா வந்து ரொம்ப விசேஷம் என்னன்னா இவர் தான் மாதவேந்திரபுரிக்கு குரு. மாதவேந்திரபுரியோட சீடர்கள் தான் ஈஸ்வரபுரி. அத்வைதாச்சாரியாரும் மாதவேந்திரபுரியோட சீடர் தான். இந்த ஈஸ்வரபுரி தான் சைதன்ய மகாபிரபுக்கு குரு. லட்சுமிபதி தீர்த்தா லட்சுமி தீர்த்தாலிருந்து மாதேந்திரபுரி, மாதேந்திரபுரி ஈஸ்வரபுரி சைதன்ய மகாபிரபு தான் தீட்ச பரம்பரை. அங்க அவருக்கு நித்யானந்த பிரபு வந்து லட்சுமிபதி தீர்த்தாவோட 20 வருஷம் போய் அவட்டே தீட்சை எடுத்திருக்கார். சைதன்ய மகாபிரபு வந்து 1506 பாக்குறாரு. 20 வருஷம் முடிஞ்சு வரையில நாடையாள அவர் சந்திச்ச அந்த லீல வந்து ரொம்ப விசித்திரமானது. ரெண்டு பேருக்கு ஒருத்தர் ஒருத்தர் தெரியும். ஏன்னா மனுஷ அவதாரம்னா ஒருத்தர் ஒருத்தர் தெரியாது. ரெண்டு பேரும் உங்க வந்து கிருஷ்ண பலராமர் ராம் லக்ஷ்மண் அந்த அவதாரங்களோட அம்சன்ற நாடி அவங்களுக்கு அந்த அவதாரத்தில் வந்து எல்லாமே முன்னாடியே யார் யார் எங்க இருக்காங்கன்னு தெரியும். ஆனா வந்த நித்யானந்த பிரபு வந்து நேர சைதன்ய மகாபிரபு பார்க்க போகாம அவர் வந்து தந்தனாச்சாரிய வீட்டில் போய் உட்கார்ந்துக்கிட்டாரு. ஆனா அவர் வந்து சேர்ந்த பார்த்த மகாபிரபு வந்து ஹரிதாஸ் தாக்கூரையும் ஸ்ரீவாஸ் பண்டிட்டையும் அனுப்பி விட்டு எந்த வீட்டில் இருக்கான்னு கண்டுபிடிச்சுவாங்கன்னு சொல்றாரு. ஆனா அவங்க நாடி கண்டுபிடிக்க முடியல. சைதன்ய மகாபிரபு அவர் தானே போய் கண்டுபிடிச்சு ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. அந்த இடத்துல இன்னைக்கும் ஒரு கோயில் இருக்கு. ரெண்டு பேரும் சைதன்ய மகாபிரபும் நித்யானந்த பிரபும் சந்திச்ச இடம். அதுக்கப்புறம் நித்யானந்த பிரபு லீல வந்து நிறைய கேட்டிருப்பீங்க. மகாபிரபோட ஜகாய் மதா இது, அதே மாதிரி ரகுநாதாஸ் ரகுநாதாஸாவுக்கு வந்து அந்த பாணிகட்டி ஃபெஸ்டிவல் நடத்த ஆர்டர் கொடுத்தது. இன்ன வரைக்கும் அந்த பாணிகட்டி ஃபெஸ்டிவல் நடக்க 550-600 வருஷமா. இதெல்லாம் தெரிஞ்ச லீலைகள். இதுல வந்து ஒரே ஒரு சின்ன வரலாறு நித்யானந்த பிரபு பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. நித்யானந்த பிரபு வந்து ரொம்ப கருணை வாய்ந்தவர்னு சொல்லப்படுறாரு. கருணை வாய்ந்தவர்னா நல்லவனுக்கு உதவி செய்றவங்க வந்து பெரிய விசேஷம் கிடையாது. ஆனா ரொம்ப மகா மட்டமானவனுக்கு உதவி செஞ்சு அவங்களை ஆன்மீகத்தில் உயர்த்துறவங்க தான் ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. நல்லவன் என்னைக்குமே நல்லவன் தான், அவனை சுலபமா பக்குவப்படுத்திடலாம். ஆனா ரொம்ப கீழ்நிலையில பதித்தான கீழே அழுந்தி கிடக்கிறவங்க, சட வாழ்க்கையில முங்கி எல்லா கெட்ட பழக்கங்களோட நாட்டங்களோட பகவானை பற்றி சிந்திக்க வழி இல்லாம முங்கி கிடக்கிற ஆத்மாக்களையும் கடத்தேற்றுறதுதான் கருணைன்னு காஸ்ட்லெஸ் மெர்சின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, காரணமற்ற கருணை. இப்ப ஜட வாழ்க்கையில யாரா கருணை காட்டினா ஏதாவது பிரதிபலனை எதிர்பார்ப்பாங்க. இது வந்து காரணம் இல்லாது பிரதிபலன் எதுவும் எதிர்பார்க்காத கருணை. அந்த மாதிரி நித்யானந்த பிரபுட்ட வந்து ரொம்ப விசேஷமான குணம் உண்டு. சைதன்ய மகாபிரபுவோட கருணையை அப்படியே வாரி வழங்குறாரு. செக்காய் மத்தாயிலையும் ரெண்டு பேரும் குடிகாரங்க, ஆனா அவங்கள கருணை காட்டினாரு. இதுல விசேஷம் என்னன்னா, ஜக்காய் மாதாவையும் பிராமண குடும்பத்துல பிறந்தவங்க, ஆனா அதுக்கு தகுதி இல்லாம வாழ்ந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு வரலாறு, நித்யானந்த பிரபு வந்து ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்திருந்தோம், மகா பயங்கரமான திருடனாவும் கொல கொள்ள காணந்தவன எப்படி கருணை செஞ்சான்ற வரலாறு. நித்யானந்த பிரபு வந்து ஒருத்தோட சைதன்ய மகாபிரபுவோட தாயாரான சசி மாதாஜிய பார்க்க விரும்பினாரு. ஆனால் நவதீபத்துக்கு வந்து சேர்ந்தார். வந்து சசி மாதாஜியோட பேசிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு அங்க தங்குறதுக்கு முடிவு செய்யறாரு. சைதன்ய மகாபிரபு வந்து இடம் நவதீபம். அங்க வந்து இவர் முடிவு பண்ணிட்டாரு தங்கணும்னு சொல்லிட்டு. கரண்யா பண்டிதான்னு ஒரு பக்குவமான ஒரு பக்தர் இருக்காரு. அவர் வீட்டில் சைதன்ய மகாபிரபு தங்க முடிவு பண்றார். இந்த கரண்யா பண்டிதாவோட வீடு வந்து கொஞ்சம் ஊருக்கு தள்ளி ஒதுக்குப்புறமா இருக்கு. அவ்வளோலாம் ஒன்றும் பாதுகாப்புலாம் கிடையாது, சேஃப்டிலாம் கிடையாது. அதே சமயம் நித்யானந்த பிரபு வந்து அவதூதரா இருந்த நாடி அவர் ஒண்ணு அவதூதர்னா அர்த்தம் என்னன்னா இஷ்டம் போல இருப்பாங்க, இப்படிதான் இருக்கணும்னு அவங்க கணக்கு கிடையாது. சில சமயம் நகை நட்டுகளும் பயங்கர அலங்காரம் பண்ணியிருப்பாங்க, சில சமயம் பரதேசியா இருக்கலாம், சில சமயம் விருந்து சாப்பிடலாம், சில சமயம் ஒன்னும் சாப்பிடாம இருக்கலாம். இதுதான் அவதூதரோட லட்சணங்கள். அன்னைக்கு நவதி போனப்ப நித்யானந்த பிரபு வந்து ஏகப்பட்ட ஆபரணங்களோட அலங்காரத்தோட போயிருக்காரு. அதே சமயம் அந்த ஊர்ல ஒரு திருடர் கூட்டம் இருக்கு, அதுக்கு தலைவன் வந்து ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவன், அதுக்கு தகுதி இல்லாம வாழ்ந்தவன். நித்யானந்த பிரபோட அலங்காரங்கள் எல்லாம் நகை நட்டுகள்லாம் பார்த்தவனே அவனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. உடனே திருட கூட்டத்தை எல்லாம் கூப்பிட்டு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டார். சகோதரர்களே, நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? காளி வந்து நமக்கு ஒரு பெரிய சொத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்கா. இந்த நித்யானந்த சாது போட்டிருக்க தங்கம் முத்து வைரம் நகைகள்லாம் எத்தனை கோடி ரூபா இருக்கும்னு என்னால் எஸ்டிமேட் பண்ண முடியல. அவர் வந்து இந்த தனி வீட்டில் ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஹரணிய பண்டிதா வீட்டில் இருக்காரு. நம்ம வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் பிடுங்கிடலாம், அன்னாடி கத்தி கடையத்தோட எல்லாரும் ரெடியா இருங்க நைட். இன்னைக்கு நைட் நம்ம வந்து ஹரணிய கண்டிதா வீட்டுக்கு போய் படையெடுத்து எல்லாத்தையும் திடீட்டு வந்துடுவோம், திடீர்ல கொள்ளையடிச்சுட்டு வந்துடும். திருடுறதுன்னா தெரியாம எடுக்கிறது, கொள்ளையடிக்கிறதுன்னா தெரிஞ்சு அடிக்கிறது. எல்லாரும் இந்த பிளான் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க. நைட்டு வந்துருச்சு, எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்னு சேர்றாங்க, கத்தி கப்படா எல்லாம் இருக்கு. எல்லாரும் அந்த நித்தியானந்த பிரபு தங்கின கதாய் பண்டிதா வீட்டுக்கு கொஞ்சம் தொலை தூரத்தில் இருக்காங்க. ஒரு மரத்தடியில் தங்கிட்டு ஒரு முத ஒரு அண்ணாடி அந்த வீட்டுக்கு வந்து முத ஒரு ஒற்றன் அவனை அனுப்பி விட்டு என்ன நடக்குன்னு பார்த்துட்டு வான்னு சொல்றாங்க. நித்தியானந்த பிரபு ஆனந்தத்துல பாட்டு கரிகரின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஆனந்தமா சாப்பிட்டுட்டு இருக்காரு. மற்றவங்களாம் ஆடி பாடிட்டு இருக்காங்க. இவன் வந்து சொல்றாங்க, யாரும் தூங்குன மாதிரி தெரியல, அன்னாடி எல்லாரும் ஆடி பாடிட்டு இருக்காங்க. சரி அப்ப நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு போவோம் அப்படின்னு இவங்க எல்லாம் வெயிட் பண்றாங்க. அப்ப நித்தியானந்த பிரபுவோட பிளான் அடி அந்த மாயசக்தியில அத்தனை பேரும் தூங்கிட்டாங்க, எல்லா திட்டங்களும் தூங்கிட்டாங்க. காலையில காக்கா கத்துக்கிற சத்தம் கேட்டு பார்த்துதான் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சவங்க ஒருத்தர் ஒருத்தர் திட்டுறாங்க, நீ ஏன் இப்படி தூங்குன, நீ ஏன் தூங்குன. எல்லாரும் ஒருத்தர் தெரியாம ஒருத்தர் தூங்கிட்டாங்க. எல்லாரும் காலையில எல்லாரும் ஆயுதங்கள்லாம் ஒழிச்சு வச்சுட்டு கஞ்சியில குளிச்சுட்டு எல்லாம் திருப்பி அவங்கவுங்க வீட்டுக்கு போறாங்க. அதுக்கு முன்னாடி சொல்றாங்க, சரி நம்ம வந்து இன்னைக்கு காளிக்கு பூஜை பண்ணாம போயிட்டோம், அதனாலதான் காளி நம்மளை தூங்க வச்சுட்டா. இன்னைக்கு நம்ம மது மாமிசம்லாம் காளிக்கு படைச்சிட்டு இன்னைக்கு நைட்டு திருப்பி வருவோம். வந்து எப்படி இந்த நித்தியானந்த அவதூதத்தை இருக்கிற அத்தனை நகையும் கொள்ளடிச்சிருவோம்னு பிளான் பண்றாங்க. நான் இப்ப தூங்கிட்டு நைட்டு சரியான பிளானோட வர்றாங்க. ரெண்டாம் நாள், ரெண்டாம் நாள் வந்தவனே அவங்க வந்து எல்லாரும் ஆயுதங்களை ஒளிச்சு வச்சுட்டு முந்தின நாள் மாதிரி வெயிட் பண்றாங்க. நடராத்திரியில் வர்றாங்க, எல்லாம் தூங்கிட்டாங்க. சரி வீட்டை அப்ரோச் பண்ணலான்னு பாக்குறாங்க. அத்தக்கா வீட்டுக்கு வெளியில பயங்கரமான ஆயுதங்கள் தரிச்ச ரொம்ப உயரமான கம்பீரமான காவலாளிகள் வந்து அங்க இங்க ஹரி ஹரின்னு சொல்லிக்கிட்டு சுத்தி வந்துகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தோன்னே பயம் ஆயிடுச்சு. அந்த ஒரு காவலாளிய 100 திடங்களை கொண்டு போடுவார் போல இருக்கு. எப்பரா போய் அது இருந்தவங்க எல்லாம் மாலை போட்டு சந்தனம் பூசி அந்த காவலாளிலாம் இருக்காங்க. தொடர்ந்து ஹரி ஹரி ஹரின்னு சொல்லிக்கிட்டே வேற இருக்காங்க. வீட்டில் பார்த்தா நித்தியானந்த பிரபு நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கிருஷ்ணனோட நாமத்தை சொல்லிட்டு அந்த காவலாளியெல்லாம் இருக்காங்க. பார்த்தோன்னே இந்த திடங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அதனால இப்போதைக்கு நம்ம வந்து வீட்டுக்குள்ள போந்து கொள்ளடிக்க வேண்டாம். ஒரு ஓரம் எல்லாரும் ஒதுங்கி திருப்பி டிஸ்கஸ் பண்றாங்க, இந்த காவலாளி எல்லாம் எங்க இருந்து வந்தாங்க. ஒத்த சொல்றாரு, நித்தியானந்த பிரபுவுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு நம்முடைய பிளானு. அதனாடி முன்னாடியே அவர் நிறைய செக்யூரிட்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, இந்த நித்தியானந்த தூதர் அவதூதர் வந்து நல்ல படித்த பண்டிதர்னு சொல்றாங்க, ரொம்ப புத்திசாலி வேற, பாரு எப்படி அவங்களே காப்பாத்திக்கிட்டாருன்னு. அவங்க நம்ம பார்க்கற அந்த காவலாளி எல்லாம் சாதாரண மனுஷங்க மாதிரி தெரியல. இன்னொருத்தர் பாய மூடு, எப்படி ஒரு ரொம்ப பத்துல ஒருத்தர் வந்து இப்படி சாப்பிட்டு நல்ல இப்படி ஆடம்பரமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. திருப்பி அந்த திட தலைவன் பேச ஆரம்பிக்கிறான், எனக்கு தெரியும் இந்த என்ன காரணம்னு சொல்லிட்டு இந்த தூதர்கள்லாம் ஏன் அந்த செக்யூரிட்டிலாம் ஏன் வந்திருக்காங்க. அன்னாடி தூரத்துல இருந்து நிறைய பேர் இந்த நித்தியானந்த பிரபு பாக்கறதுக்கு வர்றாங்க. யாராவது பணக்கார ஒரு விருந்தாளி வந்திருக்கலாம் அவரை பாக்குறதுக்கு. இதெல்லாம் அந்த பணக்கார கூட்டம் வந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ், அவங்களெல்லாம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டவங்க. அண்ணாடிதான் கரி கரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி அந்த செக்யூரிட்டியை வச்சாலும் எத்தனை நாளைக்கு வைக்க முடியும்? இன்னைக்கு வீட்டுக்கு போயிடுவோம், ஒரு கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த எவ்வளவு நாளைக்கு தான் அந்த செக்யூரிட்டி கார்டு இருப்பாங்கன்னு பார்ப்போம். கொஞ்சம் 10 நாள் கழிச்சவனே திருப்பி அந்த திட்டங்கள்லாம் பிளான் பண்றாங்க. எப்படியாவது நித்தியானந்த பிரபு இருக்கிற அத்தனை இதையும் எடுத்துடணும். அவங்க அன்னைக்கு வந்து பிளான் பண்ண அன்னைக்கு வந்து அமாவாசை. வந்து எவ்வளவு இருட்டனா ஒருத்தர் ஒருத்தர் நகல முடியல, பக்கத்தில் இருக்கிறவங்களும் அடையாளம் தெரியல. அந்த அமாவாசையில் நடு இரு கும்பிருட்டில் நடுராத்திரியில் நல்ல பயங்கரமான ஆயுதங்கள் தரிச்சு பீடங்கள்லாம் ஒன்று சேர்றாங்க. நித்தியானந்தபுரம் வீட்டுக்கிட்ட நெருங்கின உடனே எல்லாரும் கூட ஆயிட்டாங்க. சடனு கண்ணு தெரியல, அவங்க கண்ணு சுத்தமாத்தல, ஒண்ணுமே பார்க்க முடியல. சடனா அப்படி கண்ணு பார்வை போன உடனே பெத்திடங்களுக்கெல்லாம் ஷாக் ஆயிடுச்சு. மனசு புத்தி எல்லாமே நின்று போச்சு செயல்படுறது. அந்த பார்வை தெரியாதனாடி ஒருத்தர் குளிக்கல விழுகிறாரு, அதுல அட்டை கொசு எல்லாம் புடுங்கி தள்ளுது. இன்னொருத்தர் வந்து சாப்பிட்ட பிறகு கைகள் ஒரு குளிக்கல விழுந்துட்டாரு, எச்சில் குளிக்கல, தேலும் மூட்டையும் கடிக்குது அவரை. இன்னொருத்தர் முள்ள குவியல விழுகிறாரு. இன்னொருத்தர் அவர் வந்து கஷ்டப்படுறாரு முள்ளந்து குத்தி. இன்னொருத்தர் ஒரு குழிக்குல விழுந்து கையங்காலையும் உடைச்சுக்கிட்டாரு. சிலருக்கு ஹை ஃபீவர் வந்துருச்சு, பூரா பயங்கர குழப்பமான நிலை. அதே சமயத்தில் இந்திரன் வந்து நிறைய மேகங்கள் அனுப்பி மழை வேற போய் வச்சிட்டாரு. சடன் மழையும் சூறாவளியும் அடிக்குது. ஏற்கனவே மூட்டை கொசு தேல் எல்லாம் கடி கையகாலம் உடைச்சி கண்ணு தெரியாம உள்ள கஷ்டத்துல மழையும் பெய்யுது. அவங்களோட துன்பத்துக்கு அளவே இல்லை. கடுமையான காத்து, பனிப்பு, மழை, இடி எல்லாம் சேர்ந்து அவங்கள மயக்கத்துக்கே கொண்டு போயிடுச்சு. அந்த பயங்கரமான மழை வந்து அவங்கள வந்து ஃபுல்லா நினைச்சிருச்சு. குளிர்ல நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க, கண்ட்ரோல் இல்லாம நடுங்கிறாங்க. அவங்க வந்து கண்ணு தெரியாம துன்பத்துல விழுந்து துன்பப்படுறாங்க. நித்தியானந்த பிரபு கொள்ளடிக்க வந்த நாடி இந்திரனுக்கு கோபம் வந்து ரொம்ப ஹெவியா தண்டிச்சாரு. அந்த நேரத்தில் அந்த பிராமண கூட்டத்தலை கொலை கூட்ட தலைவனுக்கு வந்து சடனி ஒரு மனசில் ஒரு மாறுதல் உண்டாகு. நினைக்க ஆரம்பித்தான், இந்த நித்தியானந்த பிரபு வந்து சாதாரண மனுஷர் இல்லை, ஒரு கடவுளாக இருக்கும், மக்கள் சொல்றது உண்மையாக தான் இருக்கும். முத நாள் நம்மளை தூக்கத்தில் ஆழ்த்திட்டாரு, ரெண்டாவது நாள் அவர் வந்து சக்தி நாடி பயங்கரமான காவலாளிகளை உருவாக்கிட்டார். இருந்தும் நான் அவரோட குழந்த தன்மையை புரிஞ்சுக்கல. இப்ப நான் படுற துன்பம் போறான் என்ன மாதிரி ஒரு பாவிக்கு ஒத்து போறதான். நான் பகவான் வந்து திருட நினைச்சேன், யாரு என்னை காப்பாற்ற முடியும்? அந்த நித்யானந்த பிரபு தவிர வேற யார்கிட்ட நான் சரணடைய முடியும்? இவ்வாறு நினைச்சு மனசுலயே இந்த பிராமண வந்து நித்யானந்த பிரபோட பாதங்களை சரணடைய பகவான் நினைச்ச உடனே எல்லா துன்பங்களும் விலகுது. மிகப்பெரிய குற்றங்கள்ல இருந்து கூட பகவானை சரணடைஞ்ச உடனே எல்லாரும் விடுபடுறான். இதே மாதிரி எல்லா திடங்களும் நினைக்க ஆரம்பிச்சோடனே அவங்களுடைய பார்வை திருப்பி வந்துருச்சு. நித்யானந்த பிரபு திருப்பி நினைச்ச நாடி மலையிலிருந்தும் பயிலிருந்தும் விடுபட்டாங்க. எல்லாருக்கும் அவங்க வழி கண்டுபிடிச்சு சாவுல இருந்து தப்பிச்சு அவங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு திரும்பி போறாங்க. அடுத்து கங்கையில குளிச்சுட்டு இந்த திட கூட்ட தலைவன் வந்து ரொம்ப வேகமா ஓடி நித்யானந்த பிரபு பாதத்துல போய் விழுகிறான். நித்யானந்த பிரபு வந்து ஒரு ஆசனத்துல உட்காந்து பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா பக்தர்களும் ஹரிநாமத்தை சொல்லிட்டு இருக்காங்க. திருட தலைவன் வந்தவனே அவருடைய கையை உயர்த்தி அந்த தலைவர் வந்து கையை உயர்த்தி என்னை காப்பாத்துங்கன்னு சொல்றான். நமஸ்காரம் பண்ண மாதிரி அவருடைய கண்ணுல இருந்து நீர் பொங்கி வருது. நித்யானந்தாவோட பவரை தெரிஞ்சவனே அவருக்கு ஆச்சரியமும் தவனா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறார். அந்த திருட திருப்பி திருப்பி கையை உயர்த்தி நீங்க கீழே விழுந்த ஆத்மாக்களுக்கு நீங்க தான் பாதுகாக்கிற. எல்லாரும் திருட கூட தலைவனோட செயலை பார்த்தவனே ஆச்சரியப்படுறாங்க. எல்லாருக்கும் புரியல ஏன் அந்த திருடம் இப்படி நடந்துக்கிறான். சில சொல்றாங்க அவன் வந்து அந்த திருடருக்கு பிளான் போட்டு இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் சொல்றாரு நித்யானந்த பிரபு வந்து தவறி வந்து ஆத்மாக்கள்லாம் காப்பாத்துற நாடி அவனுடைய இதயம் சேஞ்ச் இருக்கும் பகவான் கருணை நாடி. இந்த கொலக்கூட்ட தலைவனோட மாறுதலை பார்த்தவனே நித்யானந்த பிரபு சிரிச்சுட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு அந்த கொலக்கூட்ட தலைவன்ட்ட. உன்னுடைய குணங்களை பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு, கிருஷ்ணரோட பெருமைகளை சொல்லு கேட்ட சொன்ன, ஃப்ரீயா பேசு கவலைப்படாதேன்றார். நித்யானந்த பிரபு வார்த்தைகளை கேட்டவனே இந்த கொலக்கூட்ட தலைவன் வந்து ஒரு வார்த்தை கூட பேச முடியல, அழ ஆரம்பிச்சிடறான். தரையில விழுந்து உருள ஆரம்பிச்சிடறான். அழுகவும் சத்தம் போடவும் டான்ஸ் ஆடவும் அவனோட வகையில செஞ்சுட்டு இருக்கான். கடைசியில் அந்த பிராமணன் வந்து அமைதியாகி எல்லா நிகழ்ச்சியும் சொல்றான் என்ன நடந்ததுன்னு. நான் நவதீபத்தில் இருக்கிறேன், பிறப்பு நாடி நான் பிராமணன், ஆனா என்னுடைய நாய் திங்கிறவனை விட என் நிலைமை வந்து மோசமானது. நான் திட கூட்டத்தோட சேர்ந்து கொலை கொல்ல எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு ஒருத்தர் துன்பப்படுத்துறதோட வேற எதுவும் தெரியாது. எல்லா நவதீபத்துல வந்து எல்லாரும் நடுங்குறாங்க என்னை பார்த்து. நான் செய்யாத குற்றமே இல்லை. அவங்களுடைய அலங்காரங்களை பார்த்தவனே நான் அதை எடுக்கணும்னு விரும்பினேன். ஒரு நாள் நான் ஆயுதங்கள் தரிச்சு வந்து மற்ற திருடங்களோட உங்க திருட வந்தேன். நீங்க வந்து தூக்கத்துல என்ன ஆழ்த்திட்டீங்க, ஆனா உங்களை நான் புரிஞ்சுக்கிட முடியல. இன்னொரு நாள் நான் காலியை வழிபட்டுட்டு உங்க வீட்டுக்கு கத்திக்கவதோட வந்தேன். ஆனா ஆச்சரியம், உங்க வீட்டை சுத்தி பிரம்மாண்டமான காவலாளிகள் காவல் காத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே மாலை நெஞ்சி அவங்க வந்து பகவான் நாமத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க நல்லா அமைதியா உள்ள தூங்கிட்டு இருந்தீங்க. அப்பவும் நான் அவங்களோட பெருமைகளை தெரிஞ்சுக்கல, அந்த நைட்டு நான் திருப்பி வந்துட்டேன். ஏதோ நீங்க வந்து சில சக்கரவர்த்தியா வந்து கொஞ்சம் வாடகை அமைச்சிருக்கீங்கன்னு நினைச்சிட்டு கொஞ்ச நாள் விட்டுட்டு திருப்பி மூணாம் நாள் போனேன். அப்ப நாங்க எல்லாரும் கண் பார்வை போய் ரொம்ப துன்பப்பட்டோம். அதனாடி எல்லா துன்பங்களையும் நாங்க அனுபவிச்சிட்டோம். இப்ப உங்களோட அந்த நேரத்திலும் உங்களுடைய கருணை நாடி உங்க திருவடியை நினைச்சோம். அதனாடி நாங்க பார்வை திருப்பி கிடைச்சிருக்கு. நாங்க அந்த கஷ்டத்திலிருந்து விடுபட்டிருக்கோம். எங்களை வந்து உங்களுடைய கருணை நாடு காப்பாத்தினீங்க. இதுதான் உங்களை நினைக்கிறதோட பெருமை. நித்யானந்த பிரபு, பாலகோபாலா, என்னை காப்பாத்துங்க. நீங்க வந்து எல்லா ஜீவன்களையும் காப்பாத்துறீங்க. நீங்க வந்து உங்க திருவடிக்கு எவ்வளவோ அபராதம் பண்ணியும் எங்களை வந்து உங்க நினைவு சில நாடி எல்லா துன்பங்கள்லேருந்து விடுவிச்சிங்க. எங்களுடைய குற்றங்கள்லாம் மன்னிச்சு இந்த பதிவு கீழே வந்து ஆத்மாக்களான எங்களுக்கு வந்து கருணையை காட்டுங்க. நான் வந்து ரொம்ப பாவகாரமான நான் பிராமணரையும் பசுக்களையும் கொண்டிருக்கேன். என்னை விட மோசமான ஆளை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்ப மோசமான நான் வந்து உங்கள் திருவடி சரண் அடைஞ்சிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு சந்தேகம் இல்லாமல் விடுதலை பண்ணிடுவீங்க. எல்லா ஜீவனையும் நீங்கள் பிறப்பிலேருந்து காப்பாற்றுறீங்க. எல்லாரையும் நீங்கள் விடுதலை செய்கிறது நீங்கள் தான். உங்களை நினைச்சவங்க வந்து உடனே அறியாமையிலேருந்து உடனே விடுபடுவாங்க. சுருக்கமாக அவங்க விரைவில் பகவான் போய் சேருவாங்க. இந்த மாதிரி இந்த திடக்கூட தலைவனான அந்த பிராமணன் வந்து ரொம்ப சத்தம் போட்டு நித்யானந்த பிரபுவை அழுத்து ப்ரே பண்ணுறான். அந்த இது வந்து பிரபுவோட கேட்டவனே எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அவ எல்லாருமே வந்து அவனுக்கு நமஸ்காரம் பண்ணுறாங்க. அந்த கொலக்கூட்ட தலைவன் சொல்கிறான், பகவானே நான் உங்களோட திருவடி சேவை வந்து எப்போதும் எடுத்துட்டேன். இந்த உடம்ப நான் வச்சுக்கிட விரும்பலை. நான் உங்க பொறாமப்பட்ட நாடி ஐயோ என்னோட வாழ்க்கையை நான் கங்கையில மூலி முடிச்சுக்கிறேன் பணி பரிகாரம் மாதிரி அப்படின்றாரு. இந்த உண்மையான வார்த்தைகளை கேட்டவனே பகவானோட பக்தர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பகவான் என்ன சொல்றானா, நித்யானந்த பிரபு, ஓ திரு பிராமணா, நீ திரு தலைவனா இருந்தாலும் நீ அதிர்ஷ்டசாலி. நீ வந்து பிறதோறும் கிருஷ்ணரோட பக்தனா இருந்திருக்க. இல்லைனா உனக்கு எப்படி இந்த மாதிரி கருணை கிடைச்சிருக்கும்? இந்த மாதிரி அனுபவம் வந்து திவ பக்தரத்தோட வேற யாருக்கு கிடைக்கும்? சைதன்மா பிரபு வந்து எல்லா கீழே வந்து ஆத்மாக்களையும் காப்பாத்துறதுக்கு அவதாரம் பண்ணியிருக்காரு. அன்னாடி நான் உன்னோட எல்லா பாவங்களையும் நான் எடுத்துக்கிறேன். பாவத்தோட ரியாக்ஷன் பூரா நான் எடுத்துக்கிறேன். ஆனா இனிமே நீ தப்பு பண்ணாத. இப்ப இருந்து நீ திருடாத, கொள்ளடிக்காத, துன்பம் தராத யாருக்கும். பக்குவமான வாழ்க்கை வாழ். பகவான் நாமத்தை சொல்லு. நீ வந்து மற்றவங்களையும் விடுதலை பண்ண முடியும். எல்லா திருடங்களையும் ஒன்று சேரு. கொள்ளடிக்கிறவங்களாம் அவங்களுக்கு வந்து ஒரு நல்லது ஒரு வாழ்க்கை நடத்துறதுக்கு வழி பண்ணி கொடு அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி அடுத்துட்டு நித்யானந்த பிரபு வந்து அவர் அந்த கழுத்தில் போட்டிருந்த மாலையை எடுத்து அந்த திருட தலைவனுக்கு போறாரு. எல்லாரும் ஜெய ஜெயன்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்றாங்க. அந்த திருட தலைவன் வந்து நித்யானந்த பிரபுவை பார்த்துட்ட பிடிச்சி குரல் நடுங்க, நித்யானந்த பிரபு பதித்த பாவனர், நீங்க உங்களுடைய திருவடியை வந்து இந்த பாவிக்கும் கொடுத்துருக்கீங்க. நான் வந்து உங்களை பார்த்து புறாமப்படுத்தினேன், ரொம்ப பாவம் செஞ்சினேன், என்னோட முடிவு என்னன்னு கேட்கிறாரு. அந்த மாதிரி நித்யானந்த பிரபு வந்து அந்த திட தலைவன் மேல அவருடைய பாதத்தை வைக்கிறாரு. நித்யானந்த பிரபு பார்த்தவொடனே அவருடைய எல்லா பாவங்களும் அடியோடு அழிஞ்சு போகுது. அது மட்டும் இல்லாம இந்த திட தலைவன் அந்த வந்து பின்னாடி வந்து நிறைய திருடர்களையும் கொள்ளடிச்சவங்களையும் ஒன்று சேர்த்து சைதன்மாவுக்கு திருவடிக்கு கொண்டு வந்து சேர்த்தாரு. அவங்க எல்லாரும் பாவங்களை விட்டுட்டு எல்லாரும் பெரிய சாதுக்களாக நடக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே பகவான் நாமத்தை லட்சக்கணக்கான தடவை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்க விஷ்ணு பக்தியில் ரொம்ப உயர்ந்த நிலையில் அடைஞ்சு பிரேமையை அடைஞ்சு பகவான் நாமத்தை சொல்லி கருணையை அடைஞ்சாங்க. இதுதான் மற்றதில் வந்து அவதாரங்களில் வந்து பகவான் வந்து பக்தி பிரேமையை தர்றதில்லை. ஆனால் நித்யானந்தா எல்லாத்தையும் கிருஷ்ண உணர்வு எடுத்துக்கு அவங்கள கன்வின்ஸ் பண்ணாரு. அவங்க பகவான் சைதன்மா பிரபு திருவடிக்கு வரக்கு உதவி செஞ்சாரு. ஒரு சமயம் நித்தியானந்த மாற பிரபு வந்து ஒதுக்குன அந்த திருடன் தலைவனுக்கு பெரிய ப்ரீச்சர் ஆகி எல்லாரும் நித்தியானந்த பிரபு அக்செப்ட் பண்ணி கூட ஒத்துக்கிற முயற்சி செய்யறாரு. இதுதான் அவருடைய அடையாளங்கள்லாம் மாறி போச்சு. இது மாதிரி பகவான் நித்தியானந்த பிரபோட கருணையை யார் பார்க்கறாங்களோ அவங்க வந்து கௌரவங்க பிரபோட கருணையும் கிடைக்கும், சத்சங்கமும் கிடைக்கும், அசோசியேஷனும். அது மட்டும் இல்லாம நித்தியானந்த பிரபு சைத்தன்ய பிரபு அவங்க நாடி கருணை பெற முடியும். யார் வந்து நித்தியானந்த பிரபோட மகிமையில பாடுறாங்களோ அவங்க வந்து ஆனந்தத்துல மதக்க ஆரம்பிக்கலாம். சைத்தன்யமாப்பா நித்தியானந்த பிரபு என்னுடைய வாழ்க்கை தான், உயிரும் வாழ்க்கை அவங்க தான். பிருந்தாவனதாஸ் அவர் வந்து இந்த கதையை சொல்ற பிருந்தாவனதாசா. இதுதான் நித்தியானந்த பிரபு வாழ்க்கையில வந்து ரொம்ப ரொம்ப அடி நிலைமையில இருந்தவங்களையும் காப்பாத்தும். இந்த மூவ்மெண்டே பரித்த பாவன மூவ்மெண்ட்னு பேரு. காரணம் வந்து இங்க வர்றவங்க வந்து ரொம்ப ஹை கிளாஸ் கிடையாது. அதாவது அர்த்தம் என்னன்னா, சமுதாயத்தில் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் பகவான் கருணையை வந்து வாரி வழங்கக்கூடிய இயக்கம் நடைமுறையில பார்க்கலாம். அந்த பரம்பரை பிரபுபாதாலையும் பார்க்கலாம். பிரபுபாதா வந்து அமெரிக்காவில் போய் ப்ரீச் பண்ணப்ப அவங்ககிட்ட வந்தவங்கலாம் பெரிய ஹை கிளாஸ் பீப்புள் கிடையாது. எல்லாருமே ஹிப்பிஸும் தடுமாற்றம் அடைஞ்சவங்களாம். அவங்க குயிக்கா அவங்கள பக்திக்கு கொண்டு வந்தார். அதுதான் இந்த நித்தியானந்த பிரபு அந்த பரம்பரையில் வரக்கூடிய நம்ம இயக்கத்தோட ஒரு மகிமை. இன்னைக்கும் பல சம்பிரதாயங்கள வைஷ்ணவ சம்பிரதாயங்கள்லயே செலக்ட் பண்ணி தான் பக்தியை கொடுக்கறாங்க. ஆனா இந்த ஒரு சம்பிரதாயம் தான் எந்த வித டிஸ்கிரிமினேஷன் வித்தியாசமும் பார்க்காம எல்லாருக்கும் வாரி வழங்கக்கூடியது. ஏன்னா நித்தியானந்த பிரபு அப்படி வாரி வழங்கியிருக்காரு. ஜக்காய் மத்தாய்க்கு கொடுத்தாரு, இந்த கொல்லக்குட்ட தலைவனுக்கு கொடுத்தாரு. அதே பரம்பரையில வந்த நாடி நம்ம வந்து எல்லாருக்கும் இந்த பக்திய எந்த விதமான தடங்களும் இல்லாமல், தயக்கம் இல்லாம, வித்தியாசமும் இல்லாம வாரி வழங்கக்கூடிய ஒரு இயக்கமா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சாதாரண உலக துன்பங்கள் மட்டும் இல்லாம பக்திய கொடுக்கறது. பக்தி வந்து அவ்வளவு சுலபமா எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனா மகாபிரபு நித்தியானந்த பிரபு கருணையில சுலபமா கிடைக்கும். நித்தியானந்த பிரபு வந்து இந்த பக்தி வந்து மிக சுலபமா நமக்கு எடுத்து தர முடியும். ஏன்னா பிரபுபாத பல இடங்கள்ல நித்தியானந்த பிரபு தான் ஆதி குருன்னு மென்ஷன் பண்றாரு நிறைய இடங்கள்ல. ஏன்னா நித்தியானந்த பிரபு தான் எல்லா குருவுக்கும் ஆதியா இருக்காரு. அவர் தான் மகாபிரபுட்டியா கிருஷ்ண பக்தியை எடுத்து கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நித்தியானந்த பிரபுக்கு அவதாரினது. அவர மிக முக்கியமா நம்ம எல்லாரும் நம்ம பொசிஷன் புரிஞ்சுக்கணும். நம்ம பதித்த கீழே உள்ள நிலையில தான் இருக்கும். யாரு நம்ம வந்து பக்குவப்பட்ட மகா உத்தம நிலையில இல்லை. நம்முடைய வாழ்க்கையில அறிஞ்சோ அறியாமலோ இந்த பிறவிலையும் பல பிறவிகளையும் ஏகப்பட்ட குற்றங்களும் பாவங்களும் நம்ம செஞ்சிருக்கோம். அந்நாடி கண்டிப்பா நமக்கு வந்து எந்த தகுதியும் தராதரமும் கிடையாது. பகவான நெருங்கிருக்கு. ஆனா நித்தியானந்த பிரபு மாதிரி பக்தர் மகா வந்து நமக்கு வந்து வழிகாட்டினா நம்ம நாடி சுலபமா வந்து நித்தியானந்த பிரபு மாதிரி பக்தர்கள் வந்து சுலபமா நமக்கு வந்து எவ்வளவு கீழ்நிலையில இருந்தாலும் கொடுக்க முடியும். அன்னாடி வெரி ஸ்பெஷல், நமக்குத்தான் இது பொருத்தம். ஏன்னா நம்ம வந்து பக்குவப்படாத ஆத்மாக்கள், இன்னும் மனசுல ஆயிரம் குறைபாடுகளும் சஞ்சலங்களும் தோட நிரம்பி இருக்கிறோம். நமக்கு வந்து எந்த தகுதியும் தராதரமும் கிடையாது. நித்தியானந்த பிரபு இன்னைக்கு அணுகி எல்லாரும் நித்தியானந்த பிரபுட்ட வேண்டிக்கிடுவோம். அவர் கருணை நாடி எல்லாரும் பக்தியும் உலக வாழ்க்கையிலையும் மற்ற வாழ்க்கையிலையும் தூய்மை நடத்தவும் பார்ப்போம். தட்டிட எவ்வளவோ குறைபாடோட இருந்தோம், நித்தியானந்த பிரபு கருணை நாடி அந்த கொடுமையான வாழ்க்கையில இருந்து விடுபட்டது மட்டும் இல்லாம கிருஷ்ண பக்தியிலும் முன்னேற அதுல முன்னேறும் இல்லாம மற்றவங்களுக்கு எடுத்து கொடுத்தார். மூணு ஸ்டேஜ், அவருடைய பாவங்கள் அழியுது, அவர் பக்தன் ஆகிறாரு, மற்றவங்களுக்கு பக்தியும் எடுத்து கொடுக்கிறாரு. எல்லாம் ஒரே ஷாட்ல கொடுக்கிறாரு நித்யானந்த பிரபு. அதனாடி நித்யானந்த பிரபு சொல்ற மாதிரி நம்ம யாருக்கும் பக்தியை கொடுக்கணும்னாலும் அதுக்கும் அவங்க சாங்ஷன் பண்ணியிருக்கணும். நம்ம பக்குவமானாலும் அதுக்கும் சாங்ஷன் பண்ணியிருக்கணும். நம்ம பக்தனா இருக்கணும்னாலும் அதுக்கும் வைஷ்ணவ பிளஸிங் சாங்ஷன் வேணும். அடிப்படையில் ஆதி குரு அவரோட சாங்ஷன் கிடைச்சதுன்னா மித்த எல்லாம் வெற்றியாடு. இன்னைக்கு அவரோட அவதாரனால நம்ம எல்லாரும் உறுதி எடுத்து பகவானை வேண்டிக்கிடுவோம், நிறையா ஜபம் பண்ணுவோம். ஜபம் பண்ணாதவங்க ஒழுங்காக ஜபம் பண்ணுங்க, பக்தியில் வழிபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஹரே கிருஷ்ணா.